பிரெஞ்சு அதிபர் தேர்தலின் முதல் சுற்று ஏப்ரல் மாதம் 23 தேதி நடைபெற்றது. அந்த நாட்டு தேர்தல் முறைப்படி எந்த வேட்பாளரும் பெரும்பான்மை 50% பெறாத நிலையில் முதல் 2 வேட்பாளர்களான என் மாஷ் முன்னோக்கி நகர்வோம் கட்சியின் இமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஃப்ரண்ட் நேஷனல் கட்சியின் மரீன் லெபென் ஆகிய இருவரும் மே 7 நடைபெறும் 2 சுற்று தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். தற்போதைய அதிபர் சோசியலிஸ்ட் கட்சியின் பிரான்சுவா ஹாலண்ட் இந்த முறை போட்டியிட தகுதி பெற்றவராக இருந்தாலும் தான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கடந்த வருடம் டிசம்பர் மாத ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார். பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய அரசியல் சட்டம் இயற்றப்பட்ட 1958 நடைபெற்ற தேர்தல்களில் முக்கிய கட்சிகள் என்று கருதப்படும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ பிரெஞ்சு அதிபர் தேர்தலின் முதல் சுற்றில் தேர்வு பெறாமல் இருந்தது இதுதான் முதல் தடவை. பாரிஸ் நகரில் வாழும் எழுத்தாளர், தமிழ் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர், அரசியல் ஆய்வாளர் வாசுதேவன் முதல் சுற்று தேர்தல் எப்படி நடந்தது என்பதை விவரிக்கிறார்.
முதலாவது சுற்று போட்டியில நடந்த இந்த தேர்தல்களில் வந்து பங்கு பெற்ற 11 கட்சிகள்ல வந்து 4 கட்சிகளை வந்து நாங்கள் முக்கியமான கட்சிகளாக பார்க்கலாம். அந்த 4 கட்சிகளுக்கு ஓரளவுக்கு அண்மித்த வீதங்கள்ல வந்து வாக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 20%, 22%, 23% கிடைச்சது. இந்த முதலாவது கட்சியாக வந்த இந்த கட்சி வந்து, அதாவது வந்து மக்கோ என்பவருடைய தலைமையில வந்த முதலாவதாக வந்த கட்சி வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து அது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு இயக்கம் என்ற அடிப்படையில் தான் அந்த தேர்தலில் அவர் தன்னை முன்னிறுத்தினவர். இரண்டாவதாக வந்த கட்சி வந்து அது ஒரு அரசியல் கட்சி. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்களாக இந்த பிரான்ஸ்ல வந்து வளர்ச்சி அடைந்து அது தீவிர வலதுசாரி கட்சி. ஆனா அவர்கள் கூட அவருடைய முதல்ல தந்தையார் வந்து லூப்பென் என்கின்ற ஒரு தீவிர வலதுசாரி கட்சியை உருவாக்கியவருடைய மகள் அந்த கட்சியினுடைய தீவிரமான பக்கங்களை தான் இல்லாமல் செய்து அந்த கட்சியை நான் வந்து தூசி தட்டி நான் இப்பொழுது அதை ஒரு சாதாரணமான கட்சியாக ஆக்கிவிட்டேன் என்ற அடிப்படையில் தான் அவரும் தேர்தலிலே போட்டியிடுகின்றார் இந்த 2 சுற்றிலே. ஆனால் அடிப்படையில் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது பலருக்கும் தெரியும்.
ஆளும் கட்சியான சோசியலிஸ்ட் கட்சி அங்கத்தவரான ஜீவானந்தன் அந்த கட்சி வேட்பாளர்கள் யாரும் ஏன் தேர்வாகவில்லை என்ற காரணத்தை கூறுகிறார்.
ஆளுங்கட்சியில் இருக்கும் போது அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி வந்து இவங்க செய்யாம விட்டுட்டாங்க. இந்த வழியா சோசியலிஸ்ட் கட்சியிலிருந்து 3 முதல்ல வந்து அதிபர் போட்டிக்கு போட்டிட்டாங்க. மனோஜ் சுவாங்க வந்து முதல்ல அந்த பிரைம் மினிஸ்டர்ன்றவங்க போட்டு அவங்கதான் நார்மலா அதிபர் இந்த நம்பிக்கையுடன் சொல்லி போட்டு. ஆனா அவங்க என்னன்னு சொன்னா முந்தி இருக்கும்போது ரொம்ப ஊழல் செய்துட்டாங்க. அதான் ரொம்ப ஆக்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போனது.
முதல் சுற்றில் ஆளும் கட்சி ஏன் தேர்வு பெறவில்லை என்ற தன் பார்வையை முன்வைக்கிறார் எதிர்கட்சியான ரிப்பப்ளிகன் கட்சி அங்கத்தவரான பொன் சிவா.
இந்த தேர்தலில் அவர் நிக்கல, பல புலைய செய்துட்டு ஒருத்தர் என்ன நிக்கிறது, மக்கள் அவரை பெருசாக எதிர்பார்க்கவில்லை. நாட்டின் பாதுகாப்பு விஷயத்திலேயும் பலவிதமான தாக்குதல்கள் இந்த நாட்டில் நடந்திருக்குது. அந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிந்த அந்த எஸ் லிஸ்ட் அந்த ஒரு லிஸ்ட்ல இருந்தவர்கள் அவர்கள்
எதிர்கட்சி தேர்வாகாமல் போனதற்கான காரணம் என்ன என்று சொல்கிறார் ஆளும் கட்சி ஆதரவாளர் ஜீவா.
தங்கள குடும்பங்களுக்கு ஊழல் செய்து அந்த இதனாலதான் மக்களுக்கு அதனால அவங்கள விருப்பம் இல்லாம போனது. அவங்களோட மனைவியார் வந்து பாலிமந்தல வேலை செய்யறன்னு சொல்லி வேலை செய்யாமலே களவா அவங்களுக்கு இந்த பேசிட்டு அதில் போட்டு அது வந்து அவங்களுக்கு 130,000 ஒரு வருஷத்துக்கு வருமானம் கொடுத்துக்கிறாங்க வேலை செய்யாம. அதே மாதிரி அவங்க மகனும் வந்து அவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னா தந்த கட்சியில பதிவுண்ட வச்சு அவங்களுக்கும் அதுல சம்பளம் கொடுத்துக்கிறாங்க. அப்ப ரெண்டு முக்கிய இதுவும் வந்தவர்கிட்ட அந்த எதிர்கட்சி வந்து இந்த முறை அவங்களுக்கு ஓட்ஸ் போடாம போனது பதிவுகள் இல்லாம.
வேட்பாளர் மேக்ரோனுக்கு ஆளும் கட்சி ஆதரவு வழங்கியுள்ளது. ஆனால் தற்போது ஆளும் கட்சியாக உள்ள சோசியலிஸ்ட் கட்சி மக்களிடையே ஆதரவை இழந்துள்ளது என்று கூறும் ஜீவா அதற்கான காரணம் என்ன என்று விளக்குகிறார்.
முக்கியம் இதான், வெளிநாட்டங்களை விட்டு நார்மலா இப்ப பதிவுகளும் இல்லாமல் வேலை செய்யறது, அரசாங்கத்துக்கான வருமானங்கள் இல்ல. இனி இப்ப படிச்சாக்களுக்கு கூடி சில பேருக்கு வேலை குறைவு, அதனால மற்றாக்களுக்கு வேலை கொடுக்கறன்ற மாதிரி அது அந்த இது குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்து சொன்னா வேட்பாளர் வச்சிருக்கிறது வந்து முதல் வந்து பெரிய அபிப்பிராயம் வந்து இல்லாம இருந்தது. சேர்ந்து அவங்கள இருந்து 2 தான் அவங்களை பதிவாளராக வச்சது. அதுல ஒரு ஆள் போனோம்னா இப்ப இருக்கிற தந்த கட்சியை முன்னுக்கு வேணும் வந்தக்காண்டி இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க.
வேட்பாளர் மேக்ரோன் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார் பொன் சிவா.
அவர் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலகினர் பிறகு அவர் தனக்கு என்று ஒரு கட்சியை உருவாக்கினார். ஓம் மாஷ் என்று சொல்லி நாங்கள் முன்னோக்கி நடப்போம் அந்த மீனிங்ல அவர் இன்னொரு கட்சியை உருவாக்கி அவர் கொஞ்சம் வயதுல இளமையோட ஒரு மினிஸ்டர் படிச்ச ஒரு மினிஸ்டர் நல்ல அறிவு இருக்குது கிரமிக்கிற மட்டத்துல அதன் மூலம் அவர் அந்த கட்சியை வளர்த்து இன்றைக்கு நல்ல ஒரு முன்னிலையில நிற்கிறார். 63-64 வீரர்கள் இருக்கிறார் அவர் இன்றைக்கு.
வேட்பாளர் மேக்ரோன் கட்சியிலிருந்து விலகவில்லை என்கிறார் அந்த கட்சி உறுப்பினர் ஜீவா.
இவர் வந்து வெளியில போகல சார், நார்மலா பதங்களுக்குள்ளே பிரிவு வந்து பிரிஞ்சு நான் செய்ய தங்களுக்கு மஜபூத்தி எடுத்து தான் அதிர்வாணிக்க போறதா கட்சியிலேருந்து வெளியில போயில ஆளுங்கட்சி தான் இருக்கிறாங்க, சோசியலிஸ்ட் தான் இருக்கிறாங்க.
அது அரசியல் சூட்சுமம் என்கிறார் ஜீவா.
நேரா சூடுறத வந்து மூக்க சுத்தி சூடுற மாதிரி கதையை அப்படி கொண்டு போறாங்க.
இதேவேளை வேட்பாளர் மெரீன் லெபென் முதல் சுற்றில் பிரச்சாரத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரான்ஸ் வெளியேற வேண்டும் என்றும் குடிவரவு மட்டப்படுத்தப்படும் என்றும் பிரச்சாரம் செய்தவர் இந்த முறை அந்த கருத்துக்களை மாற்றியுள்ளாரே என்ற கேள்விக்கு பொன்சிவா இவ்வாறு குறிப்பிட்டார்.
தங்களுடைய சீநிலத்துக்காண்டி முதல்வரும் நாட்டத்தை பெற்றிருந்திருக்கிறோம், இதை மக்கள் விரும்பி பார்த்திருக்கிறோம், அதை அப்ளிகே பண்ணியிருக்கிறோம், அதுக்கு பிரகாரத்தை வந்து மக்கள் பெருசாக விரும்பல ஏற்றுக்கொள்ளலன்னு அதுல ஒரு சின்ன ஒரு மோடிபிகேஷன் செய்து மாற்றியிருக்கிறோம். சொன்னதைத்தான் செய்வேன்ன்றதும் ஒருத்தரும் அப்படி செய்ததும் இல்லை, இவர்கள் மாற்றியாவது முயற்சி செய்திருக்கிறார்கள். அது நான் நினைக்கிறேன் அரசியல் ஒரு பகுதி என்று நினைக்கிறேன்.
அந்த மாற்றம் மெரீன் லெபென் அவர்களது தனிப்பட்ட கருத்து மட்டுமே, கட்சி அளவிலான சிந்தனையில் மாற்றம் இல்லை என்கிறார் வாசுதேவன்.
அது அவர் அதை தனித்து தான் கூறியிருக்கிறார். அவர் அதன் திட்டத்தை கைவிட்டதாக எப்பொழுதுமே அவர் சொல்லவில்லை. இங்க இன்னொரு நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது, உண்மையிலேயே கடந்த 40 ஆண்டுகளாக பிரெஞ்சு அரசியலை நாங்கள் நோக்குவோமானால் இந்த 40 ஆண்டுகளில் ஆட்சிக்கு மாறி மாறி வந்த 2 கட்சிகள் அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்ட பொழுதும் உண்மையிலேயே அவர்கள் வந்து ஒரே அரசியலை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டு வந்திருக்கின்றனர். ஒரு சிறிய சிறிய மாற்றங்களுடன் அந்த கட்சிகளுடைய போக்குகள் இருந்த பொழுதும் பெரும்பான்மையான அரசியல் பொருளாதார கொள்கைகளில் அடிப்படையில் இந்த மாற்றம் அவர்களுக்கு இருந்தது இல்லை. இப்பொழுது இந்த தேர்தலில் பெரும்பாலும் தேர்வு செய்யப்படுகிறவர் என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய அரசியல் கூட அவர்களுடைய அரசியலை பின்பற்றிய அரசியலாகத்தான் இருக்கிறத விட இங்கே புதுமை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய கட்டுமானம் எவ்வாறு ஐரோப்பிய உறுப்பு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 28 உறுப்பு நாடுகளுடைய இறைமையை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான மனிதர்களிடம் தாரை வார்த்திருக்கிறது என்ற விடயம் வந்து இந்த தேர்தலின் போது ஏராளமான ஐரோப்பியர்களுக்கு குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுக்கு இது இந்த விடயம் நன்றாக தெரிந்திருக்கின்றது. ஆகவே ஐரோப்பிய கட்டுமானம் வந்து கட்டாயம் எங்களுக்கு தேவை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற ஜனநாயகமற்ற ஐரோப்பிய கட்டுமானம், அதாவது வந்து அரசியல் ரீதியாக ஐரோப்பா உருவாக்கப்படவில்லை, இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஐரோப்பா பொருளாதார ரீதியான ஒரு கட்டுமானமே தவிர இது ஒரு அரசியல் கட்டுமானம் அல்ல என்பதை ஏராளமான பிரெஞ்சுக்காரர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் இந்த ஐரோப்பிய கட்டுமானம் உலகத்தினுடைய பாரிய வங்கிகளுடைய கைகளில் அவர்களுடைய அழுத்தத்தில் அவர்களுடைய செல்வாக்கில் சட்டங்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தேசிய மட்டத்திலே உருவாக்குகின்ற சட்டங்கள் அனைத்தும் செல்லுபடியாக்காத அளவுக்கு அவர்களுடைய வல்லமை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஐரோப்பா எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்ற விடயம் வந்து இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. பிரான்ஸ் அதிபர் தேர்தல் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிபர் வேட்பாளர் மெக்ரோனுக்கு எதிராக பெரும் இணைய ஊடுருவல் தாக்குதல் ஹேக்கிங் அட்டாக் நடத்தப்பட்டு ஏராளமான ஆவணங்கள் சூறையாடப்பட்டுள்ளன என்று அவரது பரப்புரை குழுவினர் நேற்று குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இதனால் எந்தவித பாதிப்பும் தேர்தலில் இருக்காது என்று சொல்கிறார் வாசுதேவன்.
மக்களுடைய மின்னஞ்சல்கள் வெளியிட்டது உண்மை என்ற போதும் அது பெரும்பாலாக தேர்தலிலேயே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
அதனை ஆமோதிக்கும் பொன்சிவா மெக்ரோன் வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்கிறார்.
அது பெரிய பாதிப்பாக எலெக்ஷனுக்கு வராது. என்னென்னா எலெக்ஷனுக்கு யாரை தெரிவு செய்ய வேணும்னு இவர்கள் போன புதன்கிழமை நடந்த ஒரு ஒரு தேபால பெரும்பகுதியான மக்கள் டிசைட் பண்ணிட்டன். அது இந்த பெர்சன்டேஜ் வந்து மிஸ் மெக்ரோனுக்கு தான் கூடுதலாக இருக்குது, கிட்டத்தட்ட 63% இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை. நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ் மெக்ரோன் ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜில் இந்த நாளைக்கு இரவு அவருடைய எலெக்ஷன் பதில் வரும் என்னுடைய ஒரு 95% நம்பிக்கை இருக்குது எனக்கு.
பிரெக்ஸிட் மற்றும் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த 2 தேர்தல்களிலும் கணக்கெடுப்புகள் காலை வாரிவிட்டனவே என்று சுட்டிக்காட்டிய போது
நூற்றுக்கு 100 வீதம் நாங்கள் அந்த பெர்சன்டேஜ கணக்கெடுப்புல எடுக்கிறது நல்லமில்ல. எந்த அளவு எடுக்கலாம்னு தெரியும், ஆனால் சில இடத்துல இளம் ஜெனரேஷன் இன்று வரைக்கும் டிசைட் பண்ணல யாருக்கு நான் போட் பண்ணுவேன் என்ற அவர்கள் இன்று வரைக்கும் டிசைட் பண்ணல. ஒரு பகுதியினர் ஒரு பகுதி, அதே நேரத்தில் சில ஒரு பகுதி மக்கள் மக்ரோனுக்கும் இல்லை, அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரின் லெப்பனுக்கும் இல்லை என்ற ஒரு பொசிஷன்ல கூட நிற்கிறோம். ஆனால் அவர்கள் ஓட் பண்றதுக்கு போட்டிங் ஆபீஸுக்கு போவார்கள். அதுக்கு பிறகு வெறும் என்பளப்புவ போடலாம், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் இவர் போட் பண்ணார், ஆனால் யாருக்கு போட் பண்ணார்ன்ற கருத்து எடுக்கிறார்.
கணக்கெடுப்புகளை நம்ப முடியாது என்று ஆமோதிக்கும் வாசுதேவன், இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் தோல்வியடையவில்லை என்கிறார்.
நீங்கள் சொல்வதில் ஒரு உண்மை இருந்தாலும் கூட, பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இறுதி தேர்தல் கடைசியாக நடந்த இந்த தேர்தலிலே முதலாவது சுற்றுவட்டத்திலே ஆய்வாளர்களை, அதாவது வந்து இந்த கருத்து கணிப்பு எடுப்பவர்களை சொன்னார்கள், இந்த முறை நாங்கள் எடுக்க போகின்ற கருத்து கணிப்பை அவ்வளவு இலகுவாக நாங்கள் வெளியிட முடியாமல் இருக்கும் ஏனென்று சொல்லி சொன்னால் அவ்வளவுக்கு நெருக்கமாக ஒவ்வொருவருடைய செல்வாக்கும் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு சரியாகவே இருந்தது. கடந்த பல தேர்தல்களிலே பிரெஞ்சு கணக்கெடுப்புகள் கருத்து கணக்கெடுப்புகள் தோல்வியடையவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
இந்த முடிவுகள் எப்போது தெரிய வரும்? அந்த விவரங்களை தருகிறார் வாசுதேவன்.
நாளைக்கு காலையில உள்நாட்டு நேரத்தின்படி காலையில 7 மணியில் இருந்து பின்னேரம் 8 மணி பெருநகரங்கள்ல வந்து 8 மணி வரைக்கும் வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கும். சரியாக 8 மணிக்கு கருத்து கணிப்புகள் வெளியிடுவார்கள். அந்த வாக்குச்சாவடிகள் மூடுகின்ற அந்த நேரத்தில் கருத்து கணிப்புகள் முதலில் வரும். அந்த கருத்து கணிப்புகள் கடந்த குடியரசுத் தலைவர்கள் தேர்தல்களில் வந்த எல்லா கருத்து கணிப்புகளிலும் அவர்கள் வெளியிட்ட கருத்து கணக்குகள் எப்பவுமே சரியாகத்தான் இருந்தது, ஒரு தடவை கூட பிழைக்கவில்லை.
எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், அரசியல் ஆய்வாளராக இருந்தாலும், மரீன் லெபென் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்பதில் பொன் சிவா, வாசுதேவன், ஜீவா மூவரும் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள்.
மரீன் லெபென் என்ற அந்த அதி வலதுசாரி கட்சி வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க பெர்சன்டேஜ் கூடிக்கொண்டு வருகிறது. அது ஒன்று கூடிக்கொண்டு வருது. ரெண்டாவது, ஒரு காலத்துல ஆளுங்கட்சியாக வருமா இருந்தா பலவிதமான பாதிப்புகளை ஒன்று பிரான்ஸ் ஒரு பகுதி மக்களும் மற்ற யூரோப்பும் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் வர வேணும். அது வந்து சில வகையில் எங்கட நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தற்சமயத்துக்கும் விசா இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளை கொண்டு தெரியாது. அநேகமான வெளிநாட்டுக்காரருக்கு அது பெரும் பாதிப்பை உருவாக்கும்.
உடனடி விளைவுகள் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும் கட்டாயமாக அநேகமானவர்கள் இங்கு பேசிக்கொள்ளும், மக்கள் பேசிக்கொள்ளுன்ற விடயம் மரீன் லெபென் குடியரசுத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் இந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு கலவரங்கள் வெடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த இளைஞர்கள் மத்தியிலே பெரிய அதிருப்தி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு தந்ததியை கொண்டவர்கள், வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே வந்து குடியேறியவர்கள், இங்கே பிறந்தவர்கள், வெளிநாட்டவர்களுக்கு பிறந்தவர்கள் என்கின்ற இந்த இந்த ஜெனரேஷன் வந்து கட்டாயமாக ஒரு பெரிய பாரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன.
அவங்க வந்தாங்க சொன்னா ஈராக் நடந்த மாதிரி, சதாம் ஹுசைன் நடந்த மாதிரி தான் ரொம்ப என்ன சொன்னா 100க்கு 90 வீதமானக்கள் வந்து அவங்க வர வேண்டாம் சொன்னா, அவங்க வந்தாங்க சொன்னா இருக்கிற செஞ்சுக்காரர்கள் கூடிய இல்ல சலுகைகள் அதுகள் எல்லாம் குறைச்சிடுவாங்க.
அந்த சிந்தனையே தேவையில்லை. மக்ரோன் வெல்வதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்கிறார் வாசுதேவன்.
மக்ரோன் வெல்வதில் எந்தவித சந்தேகமும் இப்பொழுது யாருக்கும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
அப்படி மெக்ரோன் வெல்வது ஏன் நல்லது என்கிறார் ஜீவா.
பிரான்ஸை பொறுத்தல சேர்ந்து நார்மலா அல்ஜீரியன் ஆப்பிரிக்கன் சொல்லி எல்லா பக்கத்திலயும் இருக்கிறாங்க. அவங்க வந்து நார்மலா சில பேர் வந்து சொன்னா இருக்கிற குழப்பங்களுக்குனால மரீன் லெபென் வந்தா நல்லது, கொஞ்சம் நாட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்துவாங்க. ஆனா அவங்க வந்தா இன்னும் மோசமா இருக்கு. சரியா மெக்ரோன் வந்தா தான் நல்லது.
ஆனால் எந்த கட்சி வென்றாலும் பிரான்ஸ் தனது வெளிநாட்டுக் கொள்கையில் மாற்றம் செய்யாவிட்டால் அங்கு நடக்கும் தாக்குதல்கள் தொடரும் என்கிறார் வாசுதேவன்.
என்னை பொறுத்தவரையிலும் எந்த வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டாலும் பிரான்சினுடைய வெளிநாட்டுக் கொள்கை, அதாவது வந்து பிரான்ஸ் மத்திய கிழக்கில் செயற்படுத்துகின்ற வெளிநாட்டுக் கொள்கையில் மாற்றம் வராத வரைக்கும் எந்த வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டாலும் இங்கே விவாதமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும்.